SBS தமிழ்.
உலகெங்கிலுமுள்ள மனிதர்கள் அனைவருக்கும் ஒரே வகையான உணர்வுகளும் ஒரே மாதிரியான கேள்விகளும் இருக்கின்றன என்பதை உறுதிப்படுத்தும் அம்சமாக மனிதத்தை தலைத்தொங்கச் செய்யும் கருவியாக கவிதைகள் விளங்குகின்றன என்பதை மறுக்க முடியாது. பல நூற்றாண்டுகளாக பல்வேறு கலாச்சாரங்களின் உள்ளார்ந்த மதிப்புகளை தொடர்புபடுத்தும் கவிதைகளையும் கவிஞர்களையும் கொண்டாடுவதற்கென ஐநா சபையின் யுனெஸ்கோ அமைப்பு உருவாக்கிய நாள்தான் உலக கவிதை தினம். கவிதைகளை படித்தல், படைத்தல், பயிற்றுவித்தல் ஆகியவற்றை ஊக்குவிக்கும் நோக்கத்தை கொண்டுள்ள உலக கவிதை தினம் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 21 கொண்டாடப்படுகிறது. 1999 ஆண்டு பாரிஸில் நடைபெற்ற யுனெஸ்கோ அமைப்பின் 30th மாநாட்டில் இக்கவிதை தினம் பிரகடனப்படுத்தப்பட்டாலும் ஆரம்பத்தில் சில நாடுகள் மட்டுமே இதனை கடைபிடித்து வந்திருந்தன. ஆனால் தற்போது உலகம் முழுவதும் படிப்படியாக கவிதை தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. சங்க இலக்கியம், காப்பியங்கள், நீதிநூற்கள், பக்தி இலக்கியம், சிற்றிலக்கியம், தனிப்பாடல்கள் போன்றவற்றை உள்ளடக்கிய மரபு கவிதை முதல் பாரதியார் தொடங்கி இன்றைய புது கவிதை கவிஞர்கள் பலர் வடிக்கின்ற கவிதைகள் அனைத்துமே மனித பண்பினை வெளிப்படுத்தும். அதே நேரம் இது ஒரு ஆளுமை பண்பாகவும் விளங்குகிறது. கவிதைகள் எப்பொழுதும் கலாச்சாரத்தினதும் மொழியினதும் அடையாளமாகவும் வெளிப்பாடாகவும் விளங்குகிறது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த கவிதைக்கன்று உருவாக்கப்பட்ட கவிதை தினத்தையொட்டி நம் மத்தியில் வாழும் சில திறமைமிக்க கவிஞர்களை இந்த நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்வோம். முதலில் கவிதை மீது அவர்களுக்கு எவ்வாறு ஆர்வம் ஏற்பட்டது என்பதை ஒவ்வொருவரிடமிருந்தும் கேட்டறிவோம். அந்த வரிசையில் திரு சத்யா நிரஞ்சனின் கருத்தினை முதலில் கேட்போம்.
நான் என்னை ஓர் கவிஞன் என்று சொல்வதை விட ஓர் கிறுக்கன் என்று சொல்வதுதான் மிகவும் பொருத்தமான செயல்பாடு என்று எண்ணுகிறேன். என் கிறுக்கல்கள் என் எண்ணத்து வெளிப்பாடுகள். நான் ஓர் கிறுக்கனாக மாறியதற்கு முக்கியமாக 2 காரணங்கள். ஒன்று, நான் மிகவும் உயர்வாக போற்றுகின்ற ஆறாக் காதல் கொண்ட என் தாய்மொழியாம் தமிழ் மொழி மேல் கொண்ட பற்று. 2, என் கண்முன்னே விரிகின்ற காட்சிகளை ஓர் வித்தியாசமான வில்லை கொண்டு பார்க்க வேண்டும், அதனை என் தமிழ் மொழி மேல் ஏற்றி அழகு பார்க்க வேண்டும் என்ற ஆதங்கம். இதன் விளைவாக பிறந்ததே என் கிறுக்கல்கள்.
அடுத்து செல்வி மோஷிகா.
சிறு வயதிலிருந்தே கவிதை மேலே ஒரு பெரிய ஈர்ப்பு, ஆசை, ஒரு பெரிய விருப்பம் இருந்திருக்கு. காரணம், சின்ன வயசுலேயே அம்மா வந்து அம்புலி மாமா அம்புலி மாமான்ண்டு பாடி பாடித்தான் எங்களுக்கு சாப்பாடெல்லாம் மூட்டி விடுவா. பிறகு எங்களுக்கு வந்து நித்திரவராட்டி கண்ணே கலைமானே என்ற பாடலை பாடி தான் எங்களை உறங்க வைப்பா. அதனால் நானும் என்னுடைய தங்கையும் பல பாடல்கள், கவிதைகளை வந்து சிறு வயதில் கேட்டதால் அது வந்து எங்களுடைய சின்ன வயசில் ஒரு பெரிய ஒரு பாடமாகவும் கல்வியாகவும் இருந்திருக்கிறது. அதனாலவோ என்னவோ கவிதை மேலே ஒரு இருந்த ஒரு பெரிய பற்று வந்து என்னுடைய படிப்பிலையும் இருக்கணுமென்றபடியினால விசிக்கு நான் இலக்கியம், அதாவது ஆங்கில இலக்கியத்தை ஒரு பாடமாக எடுத்தேன். அதில் கவிதை என்பது ஒரு பாகமாக இருந்தது. ஆனால் தமிழில் கவிதைகள் என்று பார்த்தீங்கன்னா விசிக்கு தமிழை ஒரு பாடமாக எடுக்கும் வேளையில் பெரிய பெரிய கவிதைகள், அதாவது இந்த பாஞ்சாலி சபதம், பிறகு மகாகவி பாரதியார் என்ற பல கவிதைகள், பெண்ணியம் சம்பந்தப்பட்ட பல கவிதைகள், அதாவது புதுமை பெண், நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, அந்த கவிதை எல்லாத்தையும் நிறைய சும்மா இருக்கும்போதே வாசிச்சு கொண்டிருப்பேன். என்னென்னா அது வாசித்தாலே அது ஒரு நல்ல ஒரு உணர்வு வந்து எங்களுக்கு கிடைக்கும். ஒரு கவிதை வந்து எல்லாருக்கும் வெவ்வேறு பார்வைகள் இருக்கிறபடினால ஒரு கவிதை வந்து ஒரு வாசகருக்கு ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் இன்னொரு வாசகருக்கு வந்து வேற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதாவது நான் ஒரு கவிதையை வாசித்தா நான் அதிலிருந்து எடுத்துக்கொள்கிற விஷயமும் என்னுடைய தங்கையோ அல்லது வேற யாரோ அதை அந்த கவிதையை வாசிக்கும் போது அவங்க எடுத்துக்கொள்கிற விஷயம் வேறையாக இருக்கும். அதனால் கவிதை என்பது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் வேறுபடுற ஒரு விஷயமாகத்தான் நான் பார்க்குறேன்.
மோஷிகாவை தொடர்ந்து திரு பகீரதன் தேவேந்திரன்.
எனது பார்வையிலே கவிதை என்பது கருத்தாளமிக்க கதையொன்றின் சாராம்சம், அழகிய மொழி நடையில் உணர்வுகளின் வெளிப்பாடாக உருவாகின்ற குறும்படைப்பு என்றே எண்ணுகிறேன். உண்மையிலேயே கவிதைகள் மீதான ஆர்வம் ஆரம்பத்திலே தமிழ் மொழி மீதுள்ள இயற்கையாகவே இருந்த விருப்பத்தினால் ஏற்பட்டிருந்தாலும் பின்னாட்களில் உணர்வை வெளிப்படுத்தும் ஒரு கருவியாகவே என்னுள் மாறிவிட்டது. இதனாலேயே கவிதைகள் எழுதுவது எனக்கு மிகவும் பிடித்து போய்விட்டது. ஏறக்குறைய கடந்த 8 வருடங்களாக நேரம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் கவிதைகள் எழுதி வருகிறேன். இனிவரும் காலங்களிலும் இப்பொழுதுபோக்கை தொடர்வதாக உத்தேசித்துள்ளேன்.
அடுத்ததாக திரு கேதா அவர்கள்.
கவிதைகள் மீது எனக்கு சிறுவாராயம் தொட்டு மிக நீண்ட ஒரு ஆர்வம் இருக்கிறது. அவ்வப்போது கவிதைகள் எழுதியும் இருக்கிறேன். பிரதானமாக கவிதைகள் மீதான ஆர்வம் தொடங்குவதற்கு காரணம் நல்ல கவிஞர்கள் உடைய படைப்புகளை படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. பாடசாலை காலத்திலேயே பாரதியை படித்தோம், வள்ளுவனை படித்தோம், கம்பனை படித்தோம். அது பாடங்கள் வழியாக வந்த அந்த அனுபவம் பிறகு வளர்ந்த பிறகு பாடசாலை நாட்களுக்கு பிறகும் தமிழ் மீதான ஆர்வம், அந்த கவிதைகள் மீதான ஆர்வம் தொடர்ச்சியான தேடலுக்கு தூண்டியது. அதன் தொடர்ச்சியாக நான் இன்னும் புதிது புதிதாக பாரதி ஒவ்வொரு வயதிலே படிக்கிற பொழுதும் பாரதியும் கம்பனும் வள்ளுவனும் புதிதாக தெரிகிறார்கள். அதே போல் எங்களுடைய இல்லத்தினுடைய கவிஞர்களாகிய மகாவீர் திருமூர்த்தி, புதுவை ரத்னதுரை, சேரன் போன்ற கவிஞர்களுடைய படைப்புகளை எல்லாம் படிக்கிற பொழுதும் அவை கொடுக்கக்கூடிய அகா உணர்ச்சியும் ஒரு விதமான கிளர்ச்சியும் தேடலும் ஏராளம் உணர்வுகளை ஒரு சில வார்த்தைகளுக்குள்ளே கொண்டு வந்து கட்டி வைக்கக்கூடிய அந்த ஆற்றலும் கவிதைகள் மீதான பிரமிப்பை இன்னும் கூட்டிக் கொண்டே போகிறது. கவிதை புதுக்கவிதையாக இருக்கலாம், இல்லை மரபு கவிதையாக இருக்கலாம், எந்த கவிதையாக இருந்தாலும் ஆழமான ஒரு பொருள் ஒன்றை தெளிவாக சொல்லுகிற பொழுது தரக்கூடிய உணர்வு என்பது அபாரமானது. அல்லது அந்த கவிதையினுடைய அற்புத தன்மைக்கு காரணம் அவருடைய எளிமை என்று நான் பார்க்கிறேன். இதனாலேயே பல தடவைகளிலே கவிதை எழுதுவோம் என்று ஆர்வமாக இருந்தாலும் இந்த கவிதைகளை எல்லாம் பார்த்துவிட்டு இதுபோல் நாங்கள் எழுத முடியுமா என்று ஒரு தயக்கம் காரணமாகவே பல தடவை எழுதாமல் விட்டு விடுவதுண்டு. எழுதிய கவிதைகளை படித்து பார்த்துவிட்டு அவை பிடிக்காமலேயே அந்த கவிதைகளை கசகி குப்பை தொட்டியிலே போட்டுவிட்ட நாட்களும் இருக்கிறது. ஆனால் தமிழனுடைய தொன்மையான ஒரு கூற்றைப் போல, பெரியாரை வியத்தலும் இளமை, சிறியாரை இகழ்தல் அதனிலும் இளமை. அதனால் எல்லோருக்கும் ஒரு இடம் இருக்கிறது, எப்பொழுதும் முயன்று பார்ப்பதிலே தவறில்லை. அந்த அடிப்படையிலே கவிதை எழுதுவதை நான் விரும்புவதாலே, நேசிப்பதாலே அவ்வப்போது கவிதைகள் எழுதுவதுண்டு.
இவர்களது எண்ணத்தை அழகாக எடுத்துச் சொல்லும் கவிதைகளை செவிமடுப்போம்.
இப்படியோர் கோடை இரவு. செம்மையாய் தொழில் முடித்து 6 மணி அகமேவி அதன் பின்னே வெப்பநிலை உள்வாங்க முற்றத்து புற்களையும் கத்தரித்தேன். செம்மையாய் தொழில் முடித்து 6 மணி அகமேவி அதன் பின்னே வெப்பநிலை உள்வாங்க முற்றத்து புற்களையும் கத்தரித்தேன். அனல் வீசி கதிர் விரித்து கதிரவன் பதியாகி பாரில் அனல் வீசி கதிர் விரித்து கதிரவன் பதியாகி பாரில் பரப்பிய ஒளி நீங்கி போனாலும் பொம்மை மட்டும் தங்க கண்டேன். பொம்மை மட்டும் தங்க கண்டேன். வியர்வையில் திரண்டு நீராடி நீரினில் தன்மையாய் கழிவகற்றி வியர்வையில் திரண்டு நீராடி நீரினில் தன்மையாய் கழிவகற்றி வெளிக்கதிரையில் சுகமாக அமர்ந்து விரிந்த கருணீல வானம் பார்த்தேன். விரிந்த கருணீல வானம் பார்த்தேன். சுட்டெரித்து போனாலும் உருக்குலைந்து போகாமல் சுட்டெரித்து போனாலும் உருக்குலைந்து போகாமல் ஒளி வீசும் உடுநாம் ஆதவனே மிடுக்கில் பன்மடங்கு ஒளிரக் கண்டேன். ஒளி வீசும் உடுநாம் ஆதவனே என்று மிடுக்கில் பன்மடங்கு ஒளிரக் கண்டேன். ராப்போசனம் மாறிப்போச்சு தூக்கம் கொள்ள நேரமாச்சு. ராப்போசனம் மாறிப்போச்சு தூக்கம் கொள்ள நேரமாச்சு. அகத்தாலும் ஒளிபரப்ப மனமின்றி நான் நடந்தேன் வீட்டுக்குள். மனமின்றி நான் நடந்தேன் வீட்டுக்குள்.
சத்யா நிரஞ்சன் அவர்களது கவிதையை தொடர்ந்து வருவது செல்வி மோஷிகாவின் கவிதை.
என் தோழியின் விழிகாண பாய்ந்திடும் அலையில் மூழ்கிடும் பொழுது அப்பாறையில் நிழலாய் மறைந்திடும் பொழுது காணல் நீரில் காய்ந்திடும் பொழுது சூரியன் கதிர்களில் கலந்திடும் பொழுது சந்திரன் ஒளியில் உதித்திடும் பொழுது மாலை நேரம் சாய்ந்திடும் பொழுது தேங்கி நிற்கும் நீர் பறந்திடும் பொழுது வழிமேல் விழி வைத்து காத்திடும் பொழுது
உன் விழிகாண இதயம் துடிக்குமடி தோழி.
இனி திரு பகீரதன் தேவேந்திரனின் கவிதை.
பல ஆண்டுகளுக்கு முன்னர் எழுதிய, சில காதுகளை மட்டுமே எட்டியிருந்த கவிதையொன்றை தரலாம் என எண்ணியிருக்கின்றேன். இக்கவிதையானது கால்களை இழந்த இரு சிறுமிகளின் இயக்கத்தை உருவகம் செய்கின்றது. இனிமேலும் வேண்டாம் இந்த இடர் எவர்க்கும். ஓடித்திரிய கால்களின்றி ஒற்றைக்கால் இழந்தோம், கூடி நடந்தன நேற்று வரை சோடியற்றன செருப்புகள் என்று, சேர்ந்து நடந்தன ஊன்றுகோள்கள் ஒற்றைக்கால் நட்பு சேர, தேடி பார்க்கிறோம் தொலைந்தன எங்கே தெரியவில்லை இருப்பதாய் எங்கும், நொடியில் நொடித்து விட்டாய் நெடுந்தூர பயணத்தை, சின்ன செட்டு சிறுமிகள் நாம் செய்த குற்றம் என்ன கூறீர், பள்ளிக்கறந்தவால் முளைக்கிறதே எமக்கும் கால் வருமா டாக்டர் மாமா, கண்ணிக்கு மட்டுமா கண்கள் இல்லை காதுகள் எட்டுமா கதறல்கள்.
நிறைவாக திரு கேதா அவர்களது கவிதையை செவிமடுப்போம்.
இந்த கவிதை என்னுடைய தோற்றுவாயாக இருப்பது, ஒரு சுயமாக தானாக எழுந்து நிற்க முயற்சிக்கிற ஒவ்வொரு உயிரும் சந்திக்கக்கூடிய ஒரு போராட்டத்தை ஒரு மரத்தினுடைய படிமத்தின் வாயிலாக சொல்ல முயற்சித்திருப்பதுதான் இந்த கவிதை. தனிமரம் மண்முட்டி மோதி மழை வெள்ளம் தப்பி சருகு திரை விலக்கி கதிரொளியில் சூடேறி தானே வேரோடி தன்னுணவை தான் சமைத்து செடியாய் நிமிர்ந்து தனிமரமாய் உயர நாளாகும். சுவை பார்க்க வரும் ஆடு இலைகடிக்கும், இதனாலே செடிகளையில் முள் சுமக்கும். ஒரு நூறு குருவி வந்து கனிகொத்தும், அவை இழைப்பாறும் பெருமரத்தின் கதைவேசும். அதுபோல நீ வளர வேண்டும் என்றும், உன் பெருமை அங்குரைப்பது உறுதி என்றும், உயர்ந்தாத்தான் உலகெல்லாம் அறியுமென்றும் கனிகொண்டு அறிவுரைகள் கூறிச் செல்லும். பெருமரமோ சிறு செடியை காண்பதில்லை, கதிரொளியை தன்னை தாண்டி விடுவதில்லை. தன்னையொத்த பெருமரங்கள் தாழ்வை பேசி தன்னைப்போல் யாரென்று கிளைகள் வீசும். அம்மரத்தின் கிளை இருக்கும் குருவிச்சையும் அதனடியில் பழந்து தரும் கோவை கொடியும் உன்னதம் நீ உன்னதம் நீ என்று போற்றி உயர்மரத்தின் பெருமையனை உறிஞ்சி வாழும். செடி வளர்ந்து மரமாக இருக்கும் போதும் கிளை பிறப்பி குளிர்நிழலை கொடுக்கும் போதும் அருகிருக்கும் பறவையெல்லாம் அதை நோக்கி வளர்கின்ற செடியென்றே உழைத்திருக்கும். தாம் காண வளர்ந்த செடி தம்மை விஞ்சி தனிமரமாக உயர்ந்திருக்கும் காட்சி கண்டும் தாம் பற்றும் மரம் போல இல்லை என்று குருவிச்சை கொடியெல்லாம் குறைகள் கூறும். பார்வைகளும் பறவையொன்று ஒரு நாளில் வந்து புதுமரத்தின் நறுங்கனிகள் சுவைத்து நயக்க தாம் சுவைத்து சுவையறியா ஓர்க்குருவி தரணியிலேயே உயர்ந்த கனி இதுகன்றோதும்.
SBS தமிழ் ஃபேஸ்புக்கை லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.